സുബഹാനല്ലാഹ്, സുബഹാനല്ലാഹി വബിഹംദിഹി, സുബഹാനല്ലാഹിൽ അസീം. ഇന്നൽ ഹംദലില്ലാഹ് നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا ذَلِكَ رَجْعٌ بَعِيدٌ قَدْ عَلِمْنَا مَا تَنْقُصُ الْأَرْضُ مِنْهُمْ وَعِنْدَنَا كِتَابٌ حَفِيظٌ. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. نلذ كتذ இந்த இரண்டுக்கும் இடையில் பல வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. சத்தியம் அசத்தியம், ஹக்கு பாத்தில், இவைகளுக்கு மத்தியில் பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்று அல்லாஹ்வுடைய இந்த ஹக்கென்று சொல்லக்கூடிய சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய ஏனைய அமைப்புகள் பிரிவுகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. ஒன்று இரண்டு அல்ல, பல வித்தியாசங்கள். அதில் ஒன்றை நாம் இன்றைக்கு இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு இந்த மார்க்கத்தை பின்பற்றும் விஷயத்தில் அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்கிய அந்த வஹி அல்லது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இதை மட்டும் பின்பற்றுகிறது. இந்த ஜமாஅத்தை தவிர உள்ள எல்லா அமைப்புகளும் பிரிவுகளும் இந்த இரண்டோடு பல விடயங்களை அவர்கள் சேர்த்து பின்பற்றுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு வித்தியாசம். இது சத்தியம், மற்றவைகள் அசத்தியம் என்பதற்கு நாங்கள் வஹியை மட்டும் பின்பற்றுகிறோம். வஹி என்பது அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும். இது அல்லாதவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள். எங்களை தவிர உள்ளவர்கள் இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகளை பின்பற்றுகிறார்கள். இதனால்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த எல்லா அமைப்புகளையும் விட்டு ஒதுங்கி தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், வஹி அல்லாதவைகளை அவர்கள் பின்பற்றுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாத சுருட்டி எறியப்படக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் அவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து அந்த வணக்கத்தை செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே நாங்கள் அந்த பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி இருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போது இந்த வஹியில் இருந்து எங்களை திருப்புவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எப்படியாவது எங்களை இந்த வஹியில் இருந்து திருப்பிவிட வேண்டும். இது நபியுடைய காலத்திலும் இந்த முயற்சி நடந்தது. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், நபியே உங்களை இந்த வஹியில் இருந்து திருப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த வஹியில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் கொஞ்சமாவது அந்த பக்கம் சாய்ந்திருப்பீர்கள் என்று கூறுகின்றான். இதே முயற்சிதான் சத்தியம் தோண்டும் போதெல்லாம் நடக்கக்கூடியது. இதிலிருந்து எப்படியாவது திருப்ப முயற்சி செய்வார்கள். ஆனால் நாங்கள் இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோம். வஹியை தவிர உள்ள எதுவும் மார்க்கம் அல்ல. இது இப்படி இருப்பது எங்களுடைய சொந்த முயற்சி அல்ல, இது அல்லாஹ்வுடைய அருள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். அவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நபியையே பார்த்து கூறுகின்றான், நீங்கள் கொஞ்சமாவது அந்த பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். அப்படி சாய்ந்தீர்களே ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதையும் அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே முதலில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்த வேண்டும். இந்த வஹியில் நாங்கள் உறுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும், அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்ற காரணத்தினாலும், இப்போது நாங்கள் இப்படி இந்த வஹியில் உறுதியாக இருக்கும்போது எங்களை தவிர உள்ளவர்கள் பல காரணங்களை முன்வைத்து இதில் உள்ளவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு கேட்பார்கள், அப்ப குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் வழிகேடா என்பார்கள். நஊது பில்லாஹ், சஹாபாக்களை வழிகேடு என்று யாராவது சொன்னால் அவன் காபிராகி விடுவான். என்ன, சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸில் இல்லாதவைகளை அவர்கள் பின்பற்றினார்கள்? இல்லை. இவர்களாக கற்பனை செய்து கொண்டு எங்களிடத்தில் கேட்கிறார்கள், அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வழிகேடா என்ன? சஹாபாக்கள் எல்லாம் நேர் வழியில் இருந்தார்கள். குர்ஆன் ஹதீஸை மட்டுமே அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள், அப்ப நாலு இமாம்கள் எல்லாம் வழிகேடா என்று கேட்கிறார்கள். நாலு இமாம்களும் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய விஷயங்கள், மார்க்க விடயங்கள் குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதை தூக்கி சுவற்றிலே அடியுங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை. எனவே நாலு இமாம்கள் வழிகேடு என்று நாம் சொல்லவில்லை. இப்படியான கதைகளை போட்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படியான இந்த சந்தேகங்களில் ஒன்று அவர்கள் கேட்கிறார்கள், எங்களை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் வஹி மட்டும்தான் மார்க்கம், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அதை அது அல்லாதவைகளை பின்பற்றுகின்றவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள்.
ஆனால் நீ உங்களை அறியாமலே நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவைகளை பின்பற்றுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் இல்லாதவைகளை தெரியாமல் பின்பற்றிக் கொண்டிருந்து யாராவது சுட்டி காட்டினால் அதை நாங்கள் தூக்கி எறிவோமே தவிர அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். நாங்கள் மிக உறுதியாயிருக்கிறோம், வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இனி நன்றாக கவனியுங்கள், நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், இதனுடைய குற்றச்சாட்டு. அது என்ன என்று கேட்டால் சொல்லுகின்றார்கள், சஹீஹ் புகாரில் வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ரியாதில் ஒரு இடம் இருக்கிறது, யமாமா. அந்த யமாமா என்ற இடத்தில் முசைலமத்தில் கஸ்ஸாப் என்று ஒருவன் இருந்தான். அவன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். சித்தீக் ஒரு படையை திரட்டி அனுப்பினார்கள். யமாமாவுக்கு அந்த படை வந்தது நீண்ட தூரம், மதீனாவிலிருந்து ரியாத். ரியாத் தலைநகரத்திலிருந்து சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டர். தென்னை மரங்கள் எல்லாம், இந்த ஈத்த மரங்கள் நிறைய காணப்படக்கூடிய ஒரு இடம் அது. அதில் தான் சைலமத்தில் கதா ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். அப்ப அபூபக்கர் சித்தீக் ஒரு பெரும் படையை திரட்டி அனுப்பினார்கள். பயங்கரமான ஒரு போராட்டம் அங்கு நடந்தது. அதில் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களெல்லாம் இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அதில் முசைலமத்தில் கல்லாவும் கொலை செய்யப்பட்டான். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை உஹுதில் கொலை செய்த வஹ்ஷி என்ற ஒருவர் முந்தி முஷ்ரிகா இருந்தார். பிறகு இஸ்லாத்தை தழுவி இந்த யுத்தத்தில் முசைலமாவை கொண்டார். அந்த வஹ்ஷி கொண்டு விட்டு சொன்னார், நான் அசத்தியத்தில் இருக்கும் போது மிகச் சிறந்த ஒரு மனிதர் ஹம்சாவை கொண்டு விட்டேன், சத்தியத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் அசத்தியத்தில் இருந்த மிக மோசமான ஒருவனை கொலை செய்தேன் என்று சொன்னார்கள். அப்ப யுத்தம் முடிந்து படை திரும்பிவிட்டது, முசைலமா கொல்லப்பட்டு விட்டான். உமர் ஹத்தாப் வந்தார்கள் அபூபக்கரிடத்தில், வந்து சொன்னார்கள், ஹலீஃபத்துல் மோமினி அவர்களே, இந்த யுத்தத்தில், யமாமா என்ற இந்த யுத்தத்தில் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களெல்லாம் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். இப்போது இந்த குர்ஆன் இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன். எனவே உடனடியாக இந்த குர்ஆன் யார் யாரிடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், நபி செய்யாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன். உமர் அடம் பிடித்து சொன்னா, இல்லை இது நல்ல விஷயம் என்று உடனே அவர்களுக்கு சரியாகப்பட்டது. ஜெய்து பின் சாபித் என்ற சஹாபி அழைத்தார்கள். சொன்னா, நீங்கள் ஒரு வாலிபர், அதிகமான குர்ஆனை மனனமிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும், உடனடியாக இந்த குர்ஆனை எல்லாம் ஒன்றாக ஒன்று திரட்டுங்கள் என்று கட்டளை போட்டார்கள். திரட்டப்பட்டது ஒரு குர்ஆன் வடிவில். இது ஒரு வரலாறு, சஹீஹ் புகாரில் இருக்கிறது ஒரு வரலாறு தாரியம். இதை கொண்டு வந்து பிரிவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை பார்த்து எங்களை வழிகெடுப்பதற்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லுகிறீர்கள், இந்த குர்ஆன் நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை, இதை அபூபக்கர் தான் உருவாக்கினார்கள் கட்டினார்கள், இப்போது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் இந்த சஹாபாக்களுடைய செயலை பின்பற்றுகிறீர்களே, உங்களுடைய வாதம் பிழை அல்லவா என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதற்கு பதில், இது சரியாக இருந்தால் உடனடியாக நாங்கள் வாபஸ் வாங்கி குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவைகளும் மார்க்கம் என்று நாங்கள் இறங்கி வர வேண்டும். இது உண்மையாக இருந்தால், சரியாக இருந்தால். ஆனால் இந்த வாதம் பிழை. ஏனென்றால் பின்பற்றுவதற்கும் நம்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு உஸ்மான் இப்னு அஃபான் வெள்ளிக்கிழமை இரண்டு பாங்கு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு முழு உலகமும் இரண்டு பாங்கு சொல்லுகிறது வெள்ளிக்கிழமை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வதில்லை, இது பிதத், நபி செய்யவில்லை. அனைவரும் இதை பின்பற்றுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு பள்ளியிலும் அதான் சொல்லப்படுகிறது. இதன் பின்பற்றுதல் என்பது உமர் ஹத்தாப் முத்தலாக்கை அனுமதித்தார்கள் என்று ஒரு வரலாறு. இதை முழு உலகமும் பின்பற்றி முத்தலாக்கை அனுமதித்திருக்கிற காதி கோடுகளில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர. இதுதான் பின்பற்றுவது என்பது. இன்னொன்று இருக்குது பின்பற்றுவதிலே நம்புவது. உதாரணம், நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ஹலீபாவாக நியமிக்கப்பட்டார்கள். இதை நாங்கள் நம்புகிறோம், உண்மை, நான் வரலாறு. பின்பற்றுவதில்லை. பின்பற்றுவது என்றால் என்ன வர வேண்டும்? அபூபக்கரை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஹலீபாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்படி வந்தால்தான் பின்பற்றுதல் என்று வரும். இங்கு பின்பற்றுவதில்லை, அதை நம்புகிறோம். அதே போன்று அபூபக்கர் அவர்கள் இந்த குர்ஆனை திரட்டியது இருக்கின்றது, இதை நாம் பின்பற்றுவதில்லை. பின்பற்றுவதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் அதே போன்று ஒரு குர்ஆனை எழுதி திரட்ட வேண்டும், அதுதான் பின்பற்றுவது. அப்படி யாருமே செய்வதில்லை, நாங்களும் செய்வதில்லை, அந்த பிரிவில் உள்ளவர்களும் செய்வதில்லை. ஆனால் இப்படி நடந்தது என்று நம்பலாம், அவ்வளவுதான். பின்பற்றுவதற்கு அங்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த வரலாறை அவர்கள் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் பின்பற்றவில்லை சஹாபாக்களை. இந்த வரலாறு சரியாக இருந்தால் சரி, ஆனால் இந்த வரலாறு நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை என்பதை நான் ஹதீஸ் மூலம் இப்போது உங்களுக்கு விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வரலாறு உலகத்தில் மிகவும் பிரபலியமானது. அபூபக்கர் சித்திக் படி இந்த குர்ஆனை திரட்டினார்கள் என்று மிகவும் பிரபலியம். குர்ஆன் ஹதீஸை விட பிரபலியம் என்று சொல்ல வேண்டும். இப்படி சில வரலாறுகள் குர்ஆன் ஹதீஸை விட பிரபலியமாக காணப்படுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், ஒரு உதாரணத்தை காட்டுகின்றேன். மிகவும் பிரபலியமான வரலாறு, எல்லா உலமாக்களும் பேசக்கூடியது என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்ததற்கு பிறகு எத்தியோப்பியா என்ற அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இருந்த அரசர், ஒரு கிறிஸ்தவ மன்னர், உம்மு ஹபீபா என்ற பெண்ணை, அபு சுஃபியானுடைய மகளை, அவர்கள் அந்த எத்தியோப்பியாவுக்கு ஹிஜரத் செய்தவர்கள். அவருடைய கணவன் முருத்ததாகிவிட்டார். பிறகு அந்த உம்மு ஹபீபாவை அந்த எத்தியோப்பியா மன்னர் தன்னுடைய பணத்தை மகராக வைத்து நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததாக ஒரு பிரபல்யமான வரலாறு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வரலாறு ஹதீஸுக்கு முரண். ஹதீஸ் பிரபல்யமே கிடையாது, ஆனால் இந்த வரலாறு பிரபல்யம். அது என்ன ஹதீஸ்? சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. மக்காவை நபி அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். பிடித்த உடனே சொன்னார்கள், யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு நுழைகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. உடனே அனைவரும் போய் நுழைந்தார்கள். பிறகு எல்லாரும் வந்து நபியிடத்தில் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அபு சுஃபியான் நபியிடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மூன்று விடயங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, இதை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். குறைசி தலைவர் மிக முக்கியமானவர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒன்று, என்னுடைய மகன் முஆவியாவை வஹி எழுதுவதற்கு நீங்கள் வையுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது சொன்னார், என்னை படை தளபதியாக நியமியுங்கள். எப்படி நான் குஃபிரில் இருக்கும் போது முஸ்லீம்களை எதிர்த்து போராடினேனோ அதே போன்று நான் இப்போது காபிர்களை எதிர்த்து போராட வேண்டும், என்னை தளபதியாக நியமிங்கள். சரி என்றார்கள். மூன்றாவது சொன்னார்கள், என்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதற்கும் சரி என்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிம். பாருங்கள் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, ஃபதஹு மக்காவில் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிக்கும்படி சொன்னார்கள், அதற்கு பிறகுதான் திருமணம் நடந்திருக்கிறது, நபியுடைய மனைவிதான். வரலாறு சொல்லுகின்றது, இதற்கு முன்னால் மதீனாவில் இருக்கும் போது எத்தியோப்பிய மன்னர் திருமணம் முடித்து வைத்தார் என்று. இந்த வரலாற்றை நம்ப கூடாது, நாம் ஹதீஸை தான் நம்ப வேண்டும். ஃபதஹு மக்காவுக்கு பிறகுதான் திருமணம் நடந்திருக்கிறது, இதுதான் சரி. இதே போன்று இந்த குர்ஆனை திரட்டிய விஷயத்தில் அபூபக்கர் அவர்கள் குர்ஆனை திரட்டினார் என்ற வரலாறு முழு உலகத்திலும் பிரபல்யம். இது ஹதீஸுக்கு இதற்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்கிறது என்பது 99 பேருக்கு தெரியாது. இந்த உம்மு ஹபீபாவுடைய அந்த ஹதீஸை போல அதில எப்படி வரலாறு பிரபல்யம் ஹதீஸ் மறைக்கப்பட்டு விட்டதோ, இதே போன்று இந்த இடத்திலும் குர்ஆனை திரட்டிய வரலாறு மிகவும் பிரபல்யமானது, ஹதீஸ் யாருக்கும் தெரியாது, அதிகமானவர்களுக்கு தெரியாது. எனவே இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த ஹதீஸுக்கு நாம் போவதற்கு முன்னால் இவர்கள் வைக்கின்ற இந்த விமர்சனம் குற்றச்சாட்டு சரியா என்ன? நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வரலாற்றை இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றுகிறோம், இந்த குர்ஆனை திரட்டியது இஜ்மாவு சஹாபா, எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கொண்டார்கள், அதைத்தானே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், எனவே உங்களுடைய வாதம் பிழை என்று சொல்லுகிறார்களே, இது சரியா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நாம் பின்பற்றுகின்றோமா? பின்பற்றுவது என்றால் என்ன? நான் சொன்னேன் இப்போது, பின்பற்றுவது என்றால் என்ன? உமர் ஹத்தா முத்தலா பின்பற்றுகிறார்கள், நாங்கள் பின்பற்றுவதில்லை, இரண்டு அதான் பின்பற்றுகிறார்கள். இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் இல்லாதவைகளை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்களை இவர்கள் பின்பற்றுகிறார், இதுதான் பின்பற்றுதல். ஆனால் இந்த குர்ஆனை அபூபக்கர் கட்டினார்கள் என்ற இந்த வரலாற்றை ஒரு முஸ்லிம் பின்பற்றுகிறாரா? சிந்தித்து பாருங்கள். பின்பற்றுவது என்றால் அதே போன்று நாங்களும் ஒருவரும் ஒரு குர்ஆனை எழுத வேண்டும், திரட்ட வேண்டும். அப்படி நாம் செய்வதில்லை, அந்த பிரிவும் செய்வதில்லை. எனவே இது ஒரு பிழையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்த வரலாறு குர்ஆன், இந்த வரலாறு சஹீஹான ஹதீஸுக்கு முரண் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவில் ஹதீஸை உங்களுக்கு வாசித்து காட்டுவேன். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு இருப்பது சத்தியம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சஹீஹுல் புகாரில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸின் படி நாங்கள் அமல் செய்கின்றோம். என்ன சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள், பிரிந்தால் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க மாட்டார்கள், முஷ்ரிக்களாக மாறிவிடுவார்கள். அப்போது ஒரே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி அந்த சத்தியத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரிவுகளிலே நாங்கள் சேர்ந்தால் அது நரகத்தில் தூக்கி எறிந்துவிடும். பல பிரிவுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த வகையில் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுகிறோம், இதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், இது அல்லாதவைகளை ஒருவன் பின்பற்றினால் அவன் நரகவாதியாக மாறிவிடுவான். அதிகமான மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கவே கூடாது. 200 கோடி மக்கள் இருக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸில் அல்லாதவர்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று கூறிக்கொண்டு, இஜ்மா சஹாபா கியாஸ் மதுஹபுகளை. ஆனால் நாங்கள் சில ஆயிரக்கணக்கானவர்கள் தான் இந்த கொள்கையில் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது, இந்த பெரிய ஒரு பெரும்பான்மையானவர்கள் இருக்கும் போது நாம் மட்டும் எப்படி இதில் இருப்பது என்று நினைக்க கூடாது. சிலருக்கு இந்த சந்தேகம் வந்து கூட இதில் இணையாமலும் இருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனை பாருங்கள், அதிகம் வழிகள், குறைந்த பெருகூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும். அதிகமான மனிதர்களும் ஜின்களும் நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான், நபியே அதிகமான மக்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதுதான் சரியா இருக்கும் என்று நீங்கள் அவர்களை பின்பற்றினால் உங்களை வழிகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே 200 கோடி மக்கள் இந்த கொள்கையில்தான் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை 2 பங்கு, முத்தலாக்கு கூடும், மீனாது விழா கூடும், கபர் வணக்கம் கூடும், அவுளியாக்களுக்கு அறுத்து பலியிடுவது கூடும், புகைத்தல் கூடும், வட்டி இது கூடும் என்று இந்த கொள்கையில் தான் 200 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3000-4000 பேர் தான் நாங்கள் இருக்கின்றோம். இதெல்லாம் வழிகேடு, குஃபர், ஷிர்க் என்று. எனவே இந்த பெரும்பான்மை சத்தியத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டார், அதிகமானவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் பின்பற்றினால் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். எப்போதும் குறைந்த கூட்டம்தான் சத்தியத்தில் இருக்கும். நாங்கள் மனிதர்களை வைத்து சத்தியத்தை விளங்க முடியாது, சத்தியத்தை வைத்துதான் மனிதர்களை விளங்க முடியும். சத்தியம் என்பது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த வஹி மட்டும்தான். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் கொள்கை. எனவே அவர்கள் முன்வைக்கக்கூடிய எல்லா வாதங்களும் பிழையான வாதங்கள் தான். இப்படி பல அவருடைய விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் வைத்த அந்த விமர்சனங்கள் ஒன்றுதான் இந்த அபூபக்கர் சித்தீக் அவர்கள் குர்ஆனை திரட்டினார், அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்குரிய பதிலை நாம் இப்போது பார்த்தோம். இது சஹீஹான ஹதீஸுக்கு முரண் என்பதை இப்போது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அகுல் கௌலி ஹாதா வஸ்தகஃபிர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி பின் அப்துல்லாஹ் வ பஅது. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அப்ப நஜாஷி மன்னருடைய அந்த வரலாறு சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரண் என்று நாம் சொல்லுவோம். எனவே அந்த வரலாற்றை நாம் நம்பவே கூடாது. நஜாஷி மன்னர் நபிக்கு திருமணம் செய்து வைத்தார், அவர் மார் கொடுத்தார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹதீஸை தான் நம்ப வேண்டும். ஃபத்ஹு மக்காவில் அபு சுஃபியான் சொன்னாங்க, எங்களுடைய மாலை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இதே போன்ற அபூபக்கர் சித்தீக் அவர்கள் குர்ஆனை திரட்டினார் என்ற வரலாறு சஹீஹ் புகாரியில் வந்திருக்கு. ஹதீஸ் அல்ல, வரலாறு. இதற்கு எதிராக ஹதீஸ்கள் இருக்கின்றன, அதை பாருங்கள் நீங்கள். என்ன இந்த வரலாறு சொல்லுகின்றது? நபியுடைய காலத்தில் குர்ஆன் திரட்டப்பட்டு இருக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் தான் இந்த குர்ஆனை திரட்டினார்கள் என்று. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். முதலாவது சஹீஹ் புகாரி 2990. இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நஹா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸாஃபிர பில் குர்ஆன் இலா அர்தில் அதுவ். குர்ஆனை எடுத்துக்கொண்டு எதிரிகளுடைய நாடுகளுக்கு, காவிரிடைய நாடுகளுக்கு செல்வதை நபி தடுத்தார்கள். குர்ஆனை எடுத்துக்கொண்டு
காவிர்களுடைய நாடுகளுக்கு செல்வதை நபி தடுத்தார்கள். புகாரி. என்ன விளங்குது ஹதீஸில் இருந்து? நபி சஹாபாக்களை தடுத்திருக்கிறார்கள், குர்ஆனை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அப்ப குர்ஆன் நபியுடைய காலத்தில் இருந்திருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகின்றது. குர்ஆன் கட்டப்பட்டு இருந்திருக்கிறது. ஹஜ்ஜத்தில் விதாவில் வைத்து சொன்னார்கள், என்னை தொட்டும் எதையும் எழுத வேண்டாம், குர்ஆனை தவிர. குர்ஆனை எழுதி திரட்டி விட்டார்கள் நபியுடைய காலத்தில். எனவேதான் குர்ஆனை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் 4816. இன்னொரு ரிவாயத்து வருகின்ற சஹீஹ் முஸ்லிமில், நஹா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸாஃபிர பில் குர்ஆன் இலா அர்தில் அது.
எதிரிகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டு செல்வதை தடுத்தார்கள். மேலே உள்ளது ஒன்று, இதுல ஒரு வாசகம் கூட வந்திருக்கிறது. ஏன் தடுத்தார்கள், என்ன காரணம்? மஹாபத் அன் யனாலஹுல் அது, எதிரிகள் இந்த குர்ஆனை எடுத்து இதற்கு ஏதாவது செய்வார்கள் என்று நம்பி பயந்தார்கள். அப்ப குர்ஆன் இருக்கிறதா இல்லையா? எதிரிகள் இந்த குர்ஆனுக்கு ஏதும் செய்து விடுவார்கள் என்று பயந்து தடுத்தார்கள். அப்ப குர்ஆன் நபியுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. ஒரு புதினமான இந்த விளக்கம் இல்லாத சிலருடைய கருத்து, அது நபியுடைய காலத்தில் குர்ஆன் இருக்கவில்லை, அபூபக்கர் செய்த வரலாறு தான் உண்மை. அப்ப இந்த ஹதீஸ், இது சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் விட்டு இருந்தார்கள் உள்ளத்தில், இதை எடுத்துக் கொண்டு போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் என்று ஒரு பிழையான வாதத்தை முன்வைக்கிறார்கள். எவ்வளவு பிழை என்று பாருங்கள். அப்படி என்றால் நபி சொல்லியிருக்க வேண்டும், குர்ஆனை பாடமாக்கிய எந்த சஹாபியும் காபி நாடுகளுக்கு செல்லக்கூடாது, யுத்தத்துக்கும் போகக்கூடாது, அப்படி சொல்லவில்லை. அடுத்தது உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை என்ன செய்ய முடியும்? மஹாபதாயனானஹுல் அது, எதிரிகள் இந்த குர்ஆனை எதுவும் செய்வார்கள் என்று பயந்து தடுத்தார்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடியது என்ன செய்ய? குர்ஆனை பாடமாக்கிய சஹாபியை கொண்டு கொலை செய்து பிளந்து உள்ளத்தை எடுத்து பார்த்தால் குர்ஆன் இருக்குமா? பாருங்கள் எப்படி இந்த மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறார் என்று பாருங்கள். இது அல்ல கரு, இதுதான் சரி. குர்ஆனை எடுத்துக் கொண்டு சென்றார்கள். அப்ப நபியுடைய காலத்தில் குர்ஆன் இருந்திருக்கிறது. இது 4817. இதே போன்று 4818 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தெளிவாக சிலர் இப்படி சொல்லலாம், இது பின்னால் அபூபக்கர் குர்ஆனை கட்டுவார், அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று நபி சொல்லியிருக்கலாம் அல்லவா என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கலாம். அதையும் அந்த வாதத்தை இந்த ஹதீஸ் உழைக்கின்றது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா துஸாஃபிரு பில் குர்ஆன், குர்ஆனை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கும் செல்லாதீர்கள். ஃபஇன்னி அகாஃபு அன் யனாலஹுல் அது, அதே போன்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். இப்படி இது 4818 சஹீஹ் புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்கள். இது பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நபியுடைய காலத்தில் குர்ஆன் கட்டப்பட்டு விட்டது, குர்ஆன் இருந்திருக்கிறது. ஆனால் 30 ஜுஸும் ஒன்றாக இன்று போன்று திரட்டப்பட்டு இருந்ததா அல்லது 10, 15, 5 இப்படி இருந்ததா அது தெரியல. எப்படியோ குர்ஆன் திரட்டப்பட்டு இருந்திருக்கிறது அவ்வளவுதான். இனி குர்ஆன் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது 10, 10 கட்டலாம், 5, 5 கட்டலாம், ஒவ்வொரு சூறாவை கட்டலாம், ஒவ்வொரு ஜுஸுவாக அன்றைக்கு வைத்திருக்கிறார், 30 ஜுஸ் இருக்கிறது. எனவே இப்படி குர்ஆன் நபியுடைய காலத்தில் திரட்டப்பட்டு விட்டது, இதுதான் நம்முடைய வாதம். அப்ப அபூபக்கர் செய்தது அது வரலாறு, ஹதீஸை தான் நம்ப வேண்டும், வரலாற்றை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒருவர் இப்படி அந்த வரலாற்றை தூக்கி எறியாமல் சொல்லுகின்றார், நபியுடைய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் இருந்தது, அதை அபூபக்கர் ஒன்றாக சேர்த்தார் என்று சொல்லலாம். அது புறத்தில் இல்லை, இந்த கேள்வி. அப்ப நபியுடைய காலத்தில் அப்படி இருந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, இன்றைக்கு அந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப இதுல பின்பற்ற ரெண்டு ஒன்று கிடையாது, அவ்வளவுதான். நபியுடைய காலத்தில் குர்ஆன் திரட்டப்பட்டு விட்டது, இதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். இது சஹீஹ் புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்கள். நான் இதே போன்று இப்படி பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக காணப்படுகின்றன. எனவே இவைகளை எடுத்து நாங்கள் ஒவ்வொன்றாக மக்களுக்கு விளக்கப்படுத்துவது எங்களுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த ஒரு விளக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு தந்தேன். இதில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுகைக்கு பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி மின் அப்துல்லாஹ் வபாத். இந்த இஸ்லாமிய மார்க்கம், இதே அல்லாஹு தஆலா
எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, இது ஒரு வழி நடத்தல் மூலம்தான் இந்த இஸ்லாம் சரியாக ஒருவரில் இருக்கும். ஒரு முஸ்லீம் வழி நடத்தப்பட வேணும் ஒரு அமீரால், அது ஒரு நபியால். அப்ப அல்லாஹ் அனுப்பின ஒவ்வொரு நபியும் தூதரும் வந்து அந்த மக்களை வச்சு வழி நடத்திருக்கிறாங்க. ஒரு தலைவர் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நல்லதை ஏவுறது தீயதை தடுக்கிறது, பிழைகள் செய்தால் அதுக்கு தண்டனைகளை கொடுக்கிறது, இப்படி வழி நடத்துதல் இதுதான் இஸ்லாம் என்பது. அப்ப வழி நடத்தல் ஒரு அமீர் இல்லாம இஸ்லாம் இல்லை. அது தனியா ஒரு மனுஷன் இருக்கலாம் உலகத்தில் இல்லைன்னு சொன்னா, ரெண்டு பேர் இருப்பாங்க, மூணு பேர் வந்தாங்கடா, அது ஒரு அமீர் தெரிவு செய்யப்பட்டு அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கணும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அந்த ஆட்டு மந்தைக்கு இடையனுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே பேரை அமீருக்கும் இஸ்லாம் வச்சிருக்கிறது, ரா என்று. அப்ப இது எல்லாருக்கும் அந்த நபி ஒப்பிட்டத்தை பாருங்க, தெளிவா விளங்குது. ஆட்டு மந்தைக்கு ஒரு இடையன் இல்லைன்னு சொன்னா அது உருப்படி ஆகாது, கொஞ்ச நாளிலே அழிஞ்சு இல்லாம போயிடும். அதே போலதான் ஒரு அமீர் இல்லைன்னு சொன்னா அவங்க அழிஞ்சு போயிடும், அழிஞ்சினா அவங்க மௌத்தாகிறது இல்ல, இஸ்லாமே இருக்காது அவங்கள, வழிநடத்தல் கிடையாது. அப்ப வழி நடத்தவன அதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஒரு அமீர் சொன்னாங்க, நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமையும் பிடித்துக் கொள்ளுங்கள். அமீர்னா கட்டளை இடுபவர், இமாம்னா வழிகாட்டி, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இமாம் வழிகாட்டுவார், ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமுக்கு ஒரு அமீர் இருப்பார், வழிகாட்டுவார், இப்படி இப்படி நடக்கணும்னு நல்லது சொல்லுவார், தீயதை தடுப்பார். இது இல்லைன்னு சொன்னா பாருங்க, ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிட்டத்தட்ட 3000-4000 பேர் இலங்கையில் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கடைகள் வச்சிருக்காங்க. ஒரு கடையை நீங்க காட்டுங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய ஒரு கடையை, அவங்க பீடி விற்கிறாங்க, சுருட்டு விற்கிறாங்க, சிகரெட் விற்கிறாங்க, லேகியம் விற்கிறாங்க, காட்டுங்க, புகையில விற்கிறாங்க, கிடையாது. ஏன் அமீர் விட மாட்டார்? தெரியப்பட்ட உடனே அவரை கூப்பிட்டு தௌபாச்சியங்க செஞ்சதுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிய இது போல விற்க கூடாது. கட்டுப்பாட்டுக்கு வந்தா சரி, அது சரிவர நான் விற்கத்தான் செய்வேன்னு, அவர் கட்டுப்பாட்டுல முஸ்லீம் இல்ல அவர், ஏன்னா முஸ்லீம்னா கட்டுப்பட்டு நடப்பவன், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அமீருக்கும். ஒரு கடையை காட்டுங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டல் இல்லை, சும்மா வச்சிக்காங்க தலைவரை, அமீர் ஒன்று இருக்குது தலைவர் வச்சிக்காங்க, அவங்க வழிகாட்டல் இல்லை, அவங்க நல்லதை ஏவுறதும் இல்லை, தீயதை தடுக்கிறதும் இல்லை, அவங்கள ஒரு கருத்து இருக்குது, தீயதை தடுக்கக்கூடாது. ஒரு உதாரணம், பிள்ளையான உதாரணம் காட்டும், அவர் ரூம் இருக்குது உருட்டாயிருக்கு, பல்பை போட்டால் உருட்டு போயிடும், வெளிச்சம் வந்துடும், அந்த மாதிரி நல்லதை சொன்னா தீயது போயிடுமா? அப்ப இது அல்லாவுக்கு தெரியாம தானே குர்ஆன்ல திருப்பி திருப்பி அமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை தடுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னது பிழை. அப்ப அல்லாவை விட பெரிய ஆளுக்கு உருவாயிருக்கிறாங்க, பிரிவுகள்ல உருவாயி சொல்றான், அந்த மாதிரி அடிச்சு சொல்றாங்க. தீ என்ன முடியல, இஷா தொழுதுட்டு பள்ளி சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு கடைகளை போய் நின்றுக்கிட்டு பழம் திங்கிறாங்கல்ல, கூடுமா? இல்ல அதெல்லாம் சரி, 40 நாளைக்கு போனா சரியா வந்துடும், 400 நாள் போயில 400 மாசம் போய் சரி வர மாட்டீங்க, அந்த வெளிச்சம் போய் இருட்ட எங்க விஷயம் சரி, இங்க இந்த உதாரணம் சரி வராது, நடக்க மாட்டீங்க. அப்படியா இருந்தா அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அப்போ ஒரு தலைமைத்துவம் இருக்கணும், மக்களை வழி நடத்தணும், அதுதான் இஸ்லாம். அப்ப இந்த பிரிவுகள் அப்படி வச்சு கொண்டு இருந்தாலும் இந்த ஜமாத்துல மாதிரி அவங்கள அப்படி ஒண்ணு இல்லை, அவருக்கு கட்டுப்படணும், அமீரு கட்டுப்படாட்டி இஸ்லாம் இல்லைன்னு பேச்செல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. இப்ப கிட்டத்தில் ஏசிடிஜேன்னு ஒன்று இருக்கு இலங்கையில், ஓல் சிலோன் தௌஹீத் ஜமாத், அவங்களும் பார்த்தாங்க சரியா ஜனங்கள் ஒழுங்கான முறையில் இல்லை,
ஒரு அமீரை வச்சா தான் உங்களை பயம் காட்டலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு அமீரை தெரிவு செஞ்சு விட்டாங்க. அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவரை நியமிச்சதாம் தாமதம், உடனே அன்சார் முறையை கிளம்பிட்டார் கிழக்குல. அது எப்படி நியமிப்பீங்க ஒரு அமீரை? கூடுமா அமீர் நியமிக்கிறது? அது கிலாபத்தில் இப்ப அமீர் இல்ல. இப்ப அமீர் நியமிச்சா என்ன நடக்கும்? ஜமாத்துல் முஸ்லிமின் மாதிரி அவர் கட்டுப்பாடு கட்டுப்பாடு முஸ்லீம் இல்லங்கன்னு பயத்தெடுக்கணும் எடுப்பீங்களா அப்படின்னு பயங்கர விமர்சனத்தை போட்டு விட்டாரு. பாத்தீங்களா, நல்லது செய்ய விட மாட்டாங்க. அப்ப வழிகாட்டல் இல்லாம இஸ்லாம் இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் மக்களை வழி கெடுக்கிற கூட்டங்கள் தான். எங்க வழிகாட்டுறாங்க பாருங்க பாப்போம். இப்போ இன்னைக்கு ஷாக்கிர் நாயக்கா உலகத்துல பெரிய இது நாம சொல்லி காட்டினோம் உங்களுக்கு. என்ன ஒரு மொழி கொழும்புல பேசுறார் காஃபிரா பேசுறார் அவர். ஏன் அவர் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நம்புறாரு? இல்ல, வரலாறு நடந்த இருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், மறுமை வரவும் செய்ய வராமல் இருக்கலாம். அவர் காஃபிர்ங்கிறார். இவரை நம்பி புறத்தால் எவ்வளவு கூட்டம் உலகத்தை இவங்களுக்கு என்ன வழிகாட்டலாம்? இவங்களை வச்சு வழிகாட்டுறாரா இவரு? இதான் அப்படி இல்ல, வழி கெடுக்கிறார். அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு பாருங்க ஜம்மியத்துலமா என்ன சொல்றான். இலங்கையில இருக்கிறாங்க 30 லட்சம் பேர், இவங்களை வழி நடத்துறது ஜம்மியத்துலமா சொல்றாங்க. வழி நடத்துறாங்கன்னு கேட்கிறேன், வழி கெடுக்கிறாங்க. எப்படி என்ன செஞ்சாங்க? அந்த பெருநாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? கூடி முடிவெடுத்து பத்துவா வழி கட்டிக்காங்க. ஷாஃபி மதஹபின் படிக்கு பெருநாள் தொழுகை பள்ளியில் தொழுவதுதான் சுன்னத். பத்துவா வழி கட்டாங்க. உடனே அதை ஒரு ஆள் விமர்சிச்சுக்காரு, நீ எப்படி வழிவிடுங்க? யாரு? முர்ஷித் அப்பாசி கடுமையா விமர்சிச்சுக்காரு. இந்த பத்துவா பிள்ளை இது ஹதீசுக்கு முரண். நபி பள்ளியில தொழுததே கிடையாது, மைதானத்துல தொழுதிக்கணும். அப்ப நீங்க எப்படி சுன்னத்துன்னு சொல்லுவீங்க? இது ஷாஃபி மதஹபுடைய சட்டம் பாத்தீங்களா. எங்க வழிகாட்டுறாங்களா? ஜம்மியதுலாம் வழிகாட்டுதா, வழி கெடுக்குதா? அப்ப எல்லாரும் பள்ளியில என்ன தொழுதாங்க? குறிப்பிட்ட சிலைகளை தவிர 101-2. அப்ப இந்த தொழுகும் போது அது கூடுமா? இது பிதத் இல்லையா? பிதத்து சிறுக்கு இல்லையா? சிறுக்கு வைக்கிற சொருக்கம் போவானா? போக மாட்டான். நரகம் போவான். வெளியேறுவானா? வெளியேறவே மாட்டான். அப்ப என்ன பிரயோஜனம்? இவங்க என்னத்தை வழிகாட்டுறாங்கன்னு கேக்குறேன். அதை நாங்க சொன்ன முர்ஷித் அப்பாசி அவங்கள ஜம்மியத்துல் கடுமையாக விமர்சிச்சு போட்டு அவர் பயங்கரமான ஒரு சிறுக்கை வச்சுட்டு போயிட்டாரு உள்ளுக்குள்ள. இப்படி சொல்லிக்கிட்டு வந்து சொல்றாரு பள்ளியில தொழணும்னு ஷாஃபியமா மட்டும்தான் சொல்லிக்காங்க. ஆனால் ஹனபி மாலிக் ஹம்பலி எல்லாம் மைதானத்தில் தொழணும்னு சொல்லிக்காங்க. இப்படி இருக்கும் போது ஜம்மியத் உலமா பெரும்பான்மை எடுக்காமல் இந்த சிறுபான்மை எடுத்து பள்ளியிடத்தோட சின்னத்தின்றது பிழைதானுங்கிறார். அப்ப முர்ஷித் அப்பாசி பெரிய சிறுக்க வச்சுட்டாரு. பெரும்பான்மை இஸ்லாமா ஜனநாயகம் அது சிறுக்கு. அதன் ஆயத்தை ஓதுன நபியை பார்த்து அக்ஷரம் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் வழிகெடுத்து விடுவார்கள். அப்ப இஸ்லாம் பெரும்பான்மைங்கிறது இல்ல, ஒரு ஆள் அக்க சொன்னாலும் அதுதான் பெரும்பான்மை. கான இப்ராஹிம் உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் நபி ஒரு உம்மத்து சமுதாயமாக இருந்தார்கள். ஏன் ஹக்கில் இருந்தாங்க? வழிகாட்டில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் அது என்ன வேதை இல்லை. அப்போ ஷாக்கிர் நாயக்காவோட விஷயம் இப்படி வழிகாட்டல் இல்லை, ஜம்மியத்துல் மாவட்ட வழிகாட்டல் இல்லை. இப்ப நான் எழும்புனது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல, ஒரு மௌலவி யாரும் இல்லை அப்துல் வதூத் ஜிஃப்ரி, உங்களுக்கு தெரியும் தௌஹீதுல மும்முரமான ஆளு. அவரை தான் இப்ப ACTJக்கு தலைவரா நியமிச்சிக்கா அமீரா. அவரு உரை ஒன்று வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. ரொம்ப கவலையோடு பேசுறார் ஜம்மியத்துல் மாவட்டத்தை பத்தி. என்னாண்டு கேட்க, கொஞ்ச காலத்துக்கு முந்தி 25 உலமாக்கள் ஜம்மியத்துல் மாவட்ட இதுல கூடுனாங்க. 25 பேர் கூடி இந்த பருள் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த கூட்டுதுவா பிரிவுகள் இருக்குது, இது சுன்னத்தா பிதாத்தான்னு ஆய்வு செஞ்சாங்களாம். ஆய்வு செய்து இது சுன்னத்தை அல்ல இது பிதாத்தன்னு 25 பேரும் முடிவெடுத்தாங்க. சொல்றாரு அப்துல் வதூத் ஜிஃப்ரி, ஆனால் முடிவெடுத்ததற்கு பிறகு கூட்டுதுவா கூடாது என்று சொல்லக்கூடிய தௌஹீதுவாதிகள் மட்டும்தான் கூட்டுதுவா ஓகிறதில்லை. ஆனா மற்றவங்க அந்த ஜம்மியத்து உலமாவில் உள்ளவங்க முழு பேரும் கூட்டுதுவா ஓதிக்கிட்டா இருக்கிறாங்க, அவங்க பின்பற்றவே இல்லை மார்க்கத்தை அப்படின்ட்டு கடுமையாக விமர்சித்து பேசிட்டு சொல்றாரு. இவங்க ஏன் இந்த கூட்டுதுவா விடாம இருக்கிறாங்க, ஏன் விட மாட்டேங்க? மக்களுடைய திருப்தி தேவை, விட்டா மக்கள் குழம்பிடுவாங்க, பள்ளிகள்ல ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ரம்ஜான் குறிப்பாது 27 ஒன்றும் கிடைக்காது. அதனால மக்களுடைய திருப்திக்காக வேண்டியும் பள்ளி அந்த ரெஸ்டியுடைய திருப்திக்காக வேண்டியும் அவங்க துவாவை ஓதுறாங்க, விட மாட்டேங்க சொல்லிட்டு சொல்றாரு. தௌஹீத் அப்படி இல்லை, எங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி, இவங்களை திருப்தி தேவையில்லை, அடிச்சு சொல்லணும் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எங்களுக்கு தேவையில்லை தேவை என்று சொல்லி முடிக்கிறார் கவலையோட. இப்ப நாம கேட்கறது அப்துல் வதூத் ஜிப்ரீட்ட மூலவிட்ட அல்லாஹ்வுடைய திருப்தி தான் உங்களுக்கு தேவை, சரி நீங்களும் அந்த படுகொலிதானே விழுந்து கொண்டிருக்கிறீங்க ஜம்மியத்து உலமாவோட படுகொலியில. ஏன் நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு உம்ராக ஆட்களை கூட்டிட்டு போறீங்க, அது பெரிய ஒரு ஹராத்தையும் செய்யுங்க, சரி அதை விடுங்க அது ஹராம், ஏன்னா மகரம் இல்லாத பெண்களையும் கூட்டிட்டு போறீங்க அது ஒரு ஹராம் வைங்கள போறீங்க, போய் என்ன செய்றீங்க மக்காவில் தொழுவுறீங்க இமாமுக்கு பின்னுக்கு, மதீனாவில் தொழுவுறீங்க குபாவில் தொழுவுறீங்க, சரி அந்த தொழுவிக்கிற இமாம் யாரு, அவரும் பிதாத்துவாதி தான், கூட்டுதுவா ஓதுறது பிதாத்து எப்படியோ, ஏன்னா அதே போலதான் பள்ளியில தொழுவது பிதாத்து பெருநாள் தொழுகை, அதே போல அவங்களும் பிதாத்தான் செய்யறாங்க. என்ன பிதாத்து, அவங்க 23 தராவிக தொழுவிக்கிறாங்க, 2 அதான் வெள்ளிக்கிழமை சொல்றாங்க, இது பிதாத்து இல்லையா? அதை விட இன்னொரு பிதாத்து எப்படி, ஒரு ஆள் 8 தொழுவிச்சுட்டு போவார் இன்னொரு ஆள் வர அவரு எட்டு இன்னொரு ஆள் வர, இது ஆகப்பெரிய பிதாத்து. அப்ப நீங்க ஹஜ் உம்ராக்கு ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் அங்க அந்த மாமூலி பெண்ணுக்கு தொழுவுறீங்களே, இது இவர்களுடைய திருப்திக்காகவா அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவா? நோட் காசிக்கு தானே, ஒரு ஆளுக்கு எப்படி 5000 பேரும் கிடைக்கும், 100 பேரை கூட்டிட்டு போனா என்ன ஆச்சு, அவரை மட்டும் சொல்லல, அதான வியாபாரம் தானே, ஹஜ் உம்ராக்கு வியாபாரம் நடக்குது, இவ்வளவு கவலையா இவங்களுக்கு, இவங்களும் ஹஜ் செய்யணும் ஹஜ்ஜியா மோத்தா போன முனாஃபிக்கா மோத்தா போன கவலையா, அது சரியான ஹதீஸ் இல்லாது அப்படி ஒண்ணு இருக்குது, ஹஜ்ஜி செய்யாட்டி முனாஃபிக்கா மோத்தாவன் சரி இல்ல அந்த ஹதீஸ், அப்ப அவ்வளவு கவலை. ஆனா தொழாம இருக்கிற அதை பத்தி ஒண்ணும் இல்ல, தொழுவைக்கு போய் கூப்பிட்டாங்களா உங்க இந்த ஏஜென்சி செய்யறவங்க, தொழுவை பத்தி சொல்லி கொடுக்கறாங்களா இல்ல? அப்ப இவங்களும் அல்லாவுடைய திருப்திக்காக செய்ய இல்லையே, இந்த மக்களுடைய திருப்திக்காக வேண்டித்தானே நான் அங்க போய் அவங்களுக்கு நீங்க தொழுவுறாங்க, அப்ப அவங்களும் பிதாத்துவாதிகள் தானே, அவ பள்ளிக்குள்ள பெருநாள் தொழுவது பிதாத்து, கூட்டுதுவா பிதாத்து, அவங்க 2 பாங்கு சொல்றது பிதாத்து இல்ல, அவங்க 23 தொழுவது பிதாத்து இல்ல, அதை விட பெரிய சுருக்கு கபூர் வணக்கம் கூடாது கூடாது உடைக்கணும்னு சொல்றீங்க நீங்க, எத்தனை இடத்துல உடைச்சிங்க தௌஹீதுல இருக்கச்சல, அப்ப மதீனாவில் என்ன செய்யுங்க, அங்க போய் தொழுவுறீங்களே, அங்கேயும் கபூர்ல கட்டி வச்சு சிறுக்கு தானே வைக்கிறாங்க, நபி அபூபக்கர் உமர் கத்தாபுக்கு மேல கட்டி தானே வச்சு, அப்ப அந்த சிறுக்கை பத்தி எந்த கதையும் கலைக்க மாட்டீங்க, தௌஹீத பத்தி இந்த சவுதியில் உள்ள தௌஹீத பத்தி ஏன் கலைக்க மாட்டீங்க, ஜம்மியத்தில் உலமாவை நீங்க எப்படி குற்றம் சாட்டினீங்களோ இதே போல சவுதிய குற்றம் சாட்டுங்க, சவுதியில பிதாத்து நடக்குது சிறுக்கு நடக்குது, அங்க போறவங்க இந்த இமாமுக்கு பெண்ணுக்கு தொழாதீர்கள் என்று சொல்லுங்களும் பார்ப்போம், ஒரு காலமும் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டோம் தௌஹீத்வாதி. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். அப்ப பாருங்க இவங்கள வழிகாட்டல் சும்மா தலைவர்களா வச்சிருக்குது, இவங்க மக்களை வழிகெடுக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வழிகாட்டுறது இல்லை. அல்ல இஸ்லாம் என்று சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க, இதை வழங்குறதுக்கு வந்திக்கக்கூடிய புதியவங்களும் இருப்பாங்க தானே, அவங்க விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாம் என்று சொன்னாலே அடிபணிதல் தான், கட்டுப்பாடு, அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு தொழுகிறோம் நாம சொல்றோம், ஆனா அமீருக்கு கட்டுப்படாம இருக்கிறது, அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட இல்ல, ஒரு ஆள் தொழுகிறார் நோன்பு பிடிக்கிறார் ஹஜ்ஜி செய்யறார் உம்ரா செய்யறார் எல்லாத்தையும் செய்யறார், ஆனா அமீரு கட்டுப்பாடு இல்லை. இங்கே வந்து துறவும் செய்யலா வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பாடு இல்லை. ஏன் சை முஸ்லீம்ல வருது, அமீருக்கு யார் கட்டுப்படுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான். அமீருக்கு மாறு செய்வன் தூதருக்கு மாறு செய்தான், தூதருக்கு மாறு செய்பவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டான். அப்ப பாருங்க, சில ஆளுக்கு சொல்றாங்க நாங்க அந்த பையத்து மட்டும்தான் செய்யல, எல்லாம் எங்கிட்ட இருக்கு, அதுல எங்களுக்கு டவுட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மௌத்த போன நரகம் தானே, ஏ அங்க கட்டுப்பாடு இல்லையே. அதனால இந்த சத்தியத்தை வழங்கக்கூடியவங்களும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கழுத்தில் அந்த ஒட்டகங்களுக்கு எப்படி அந்த கடிவாளம் போடப்பட்டியோ அதே போல ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அமீர்கிட்ட அந்த கழுத்தில் பையத் என்று சொல்லக்கூடிய கடிவாளம் இல்லைண்டா, சொர்க்கம் போக ஏதாது, அவ்வளவுதான். அதனால நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும் நாங்கள் பின்பற்றணும், பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இவங்க முன்வைக்கக்கூடிய இந்த வாதங்கள்லாம் சரியான பிழை. அடுத்து இந்த கூட்டுதுவா ஒரு விஷயத்தில் ஒரு கேலி கூத்து ஒன்று மதுஹபில், ஷாஃபி மதுஹபில் கூட்டுதுவா ஓதலாம். என்ன சொல்லலாம், அது சுன்னத்துன்னு நாங்கள் சொல்ல இல்லை, நபி ஓத இல்லை. அப்ப ஏன் நீங்கள் ஓதுறீங்க? பின்னால உள்ளவங்க இந்த துவாவை பாடமாக்கி அவங்க தனித்தனியாக பறவை கேட்கறதுக்கு. சரி வச்சிக்கொள்வோம் கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு ஓதுங்களே, 1200 வருஷமா இல்லையா ஓதிக்கிட்டீங்க ஷாஃபிமா மௌத்தானத்துல இருந்து, இன்னமா பாடமாக்குறாங்க துவா பின்னுக்குள்ள ஆளுக்கு 1200 வருஷம் பாருங்க. இந்த அதே போல நீயத்தையும் சொல்லுவாங்க, ஏன் வாயால சொல்றோம்டா, மக்கள் விளங்கி அதை அவங்களும் சொல்லட்டும். ஏன் 1 முறை 2 முறை செஞ்சா போதா? இப்படி பிள்ளையான இதுகளை எழுதி வச்சு மக்களை வழிகெடுக்கிறாங்க. அதால இந்த கூட்டம் தான் ஹக்கில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் சொல்லல, இதுதான் சொர்க்கம் போகும். யார் யார் பையத்து செய்யாம இருக்கின்றார்களோ அவங்க அமீரை சந்திச்சு இதை விளங்கி இந்த சத்தியத்தில் நுழைஞ்சு கொள்ளுங்க, அப்பதான் எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு பயனளிக்கும். மறுமையில இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடையலாம். இல்லைன்னு சொன்னா மறுமையில நாங்கள் பெரும் நஷ்டத்தை அடைய வேண்டி வரும். இப்ப சொன்ன விஷயங்கள் என்னமோ சந்தேகங்கள் என்னமோ இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்குதா வழங்க இல்ல தொழிக்கிறாங்க தெரியாது என்ன தொழில் ஜெனிச்சு விதேத்துவாதி இப்ப நீங்க தொழுக கூடாது. அடுத்து அவங்களோட நம்பிக்கை அக்கைதா. இந்த நான் புஹர் தொழும் போது என்னோட வெண்ணெய் ஈகணும், புஹர் தொழுகை கடமை, விட்டா காபிரா போயிருவேன் தொழவணும் அப்படித்தானே. ஆனா ஒருத்தன் இது சுண்ணத்துன்னு தொழுவான், தொழுக கூடுமா? பெருநாள் தொழுகை தொழும் போது சவுதியில சுண்ணத்துன்னு தொழுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பார்வை இல்லை. தொழுது என்ன பிரயோஜனம், இமாமே சரியில்லையே. அப்ப காபாவில் தொழலாமா, உள்ளுக்கு கூடுமா, மைதானத்தில் போய் தொழணும்? மஸ்ஜித் நபவி, குபா, காபா எல்லாம் பள்ளிக்குலாம் தொழுகிறாங்க. அவங்க ஹம்பலி மதுஹபுக்கு மாறு செய்யறாங்க, ஹம்பலி மதுஹபுல மைதானத்தில் தொழணும். வேற என்ன வைக்கிறா? ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, பள்ளியில பெண்ணா தொழுவ தொழுவுறாங்க, விதேகத்திலே வச்சு கொள்வோம். சரி, விதேகத்து தான் இருந்தாலும் தொழுக கூடும், தொழுக கூடும், விதேகத்து வாதிக்கு தொழுக கூடும். அப்துல் வதூது முறை அட்டிக்கு பேசுறவர் மாவனிலேயே 23 தொழிலாளருக்கு பின்னுக்கு போய் தராவிய தொழில் விட்டு வெட்டில் எழும்பிட்டு போயிடுவாரு, கட்டு முடியும். அப்ப 8 வரைக்கும் தொழுது விதேகத்து வாதிப்பினுக்கு கூடுமா? பரலான தொழில் தொழுகிறது கூட்டுதுவாவில் பெயரது எழும்பிக்கிட்டு கேட்கிறே இல்லை, ஏன்டா விதவாத்தான். இப்போ அவர் உள்ள தொழுது விதவாத்தா இல்லையா? குணுவத்து அவர் ஓதுவாயும் கையை விட்டு சும்மா நினைப்பாங்க. அப்போ அங்கே இமாமை பின்பற்றிக்கொண்டு வருது, எல்லாம் முழுக்க முழுக்க மாறு குர்ஆன் ஹதீஸுக்கு செய்கிறது எல்லாம் பிழை. அப்ப அந்த விதத்தை செஞ்சாலும் தொழுகக்கூடும் சொல்றாங்களே ஒரு சகோதரி கேட்கிறாங்க. சொல்றாங்க முழு உலகம் சொல்லி விதத்துவாதிகளுக்கு தொழுகக்கூடும். என்ன ஆதாரம்? குர்ஆனா இல்ல, ஹதீஸா இல்ல. யாரு? ஹசன் பஸ்ரி. ஹசன் பஸ்ரி என்ற ஒரு தாபியை எடுத்து சொல்றாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆள் கேட்டாரா விதத்துவாதிக்கு பின்னி தொழலாம், தொழுகாங்களா? அவர் நபி ஒன்னு. இன்னொன்னு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்துட்டு அந்த குஃபாரல் வந்து உள்ளுக்க வச்சு அடைச்சிட்டானோ கொலை செய்யறது, அப்ப தொழுக நடக்குது வரலாறு. அப்ப அந்த அவங்க கொல்ல வந்த கூட்டத்தில தலைவர் வந்து தொழுவிக்க போனாங்க. அப்ப ஒரு ஆள் போய் உஸ்மான் அவங்ககிட்ட கேட்டாங்க, இப்படி விதத்துவாதியை தொழுவிக்கிறாரு தொழலாமான்னு. அப்ப சொன்னாங்களாம் தொழுங்கண்ணாங்களாம். இதுல ரெண்டு பேரும், ஒன்னு அவங்களை கொலை செய்ய வந்தவர் விதத்துவாதிங்கிறது என்ன விதத்து செஞ்சாரு அவர் நிரூபிக்கணும், ஒன்னும் இல்லாங்க. அடுத்தது அவன் கொலை செய்ய வந்தீங்க அவன் காஃபிர். அடுத்தது அவங்கள அடக்கி வச்சு அந்த நேரத்தில் அவங்க பத்துவா கொடுக்குற அந்த பத்துவா சரிவரும் சொல்லுங்கண்ணா. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்டினாங்களா? எங்களுக்கு வந்திருக்குது ஹதீஸ்ல பிதத்துவாதிக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவர் அல்லாஹு அக்பருங்கிறாரு, அவரு கட்டுப்பாடு நாம தக்பீர் கட்டக்கூடாது. ருக்குக்கு போறாரு, அவரு கட்டுப்படக்கூடாது பிதத்துவாதி. அவ என்ன செய்ய தனியே தொழும். அப்ப பிதத்து என்பது பிதத்துக்கு மொழி பெயர்ப்பு புதுசி, புதுசா செய்யறாங்க. நபி கலீல தொலையில இவங்க தொழுகிறாங்க புதுச்சி. இது சிறுக்கு அல்லாவுக்கு இணை வைத்தாய், ஏன்னா மார்க்கத்துல ஒண்ணு உண்டாக்குறது. அப்ப சிறுக்கு வச்சா எல்லா அம்மனும் அழிஞ்சு நரகத்துக்கு போயிடுவான். அப்ப பள்ளியில பெண்ணா தொழுக தொழுகிறவங்க சொருக்கம் போகவே மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. வேற என்ன இருக்கிறார்? سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك